ಗೌರವ ಮಾವೆ ಸೇನಾದರಾಜ್.
மிக்க நன்றி சபைக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களின் தலைவர் அவர்களே. இந்த பாராளுமன்றத்தில் இன்றைக்கு ஒரு புனிதமான நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மகாத்மா காந்தி இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடி உலகத்துக்கு ஒரு செய்தியை வரலாற்றில் விடுத்திருந்த மகாத்மா காந்தி, அவருடைய 150 ஆண்டு நினைவு நாளை இங்கே இலங்கை பாராளுமன்றத்திலும் நினைவு கூர்ந்து உரைகளாற்றுவதை இட்டு நாங்கள் ஆறுதல் பெறலாம். எனக்கு சில வார்த்தைகள் கூறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக சபையின் தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். மகாத்மா காந்தி உலகத்திலே ஆயுதம் எடுத்து யுத்தங்கள் போர்கள் நடைபெற்ற உலகத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்தார். ஆயுதத்துக்கு எதிராக வெள்ளையர்களின் அடக்குமுறை ஆயுதங்களுக்கு எதிராக இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக அவர் அகிம்சை வழியில் வன்முறையற்ற ஒரு பாதையில் அவர் இந்திய நாட்டிலே பெரும் போராட்டங்கள் நடத்தி காண்பித்திருக்கின்றார். மகாத்மா காந்தி அவர்கள் வழக்கறிஞராக இங்கிலாந்திலே படித்து பரிசாக வந்ததற்கு பின்னர் தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் செய்திருந்தார். தென்னாப்பிரிக்காவிலே தோட்டங்களில், கரும்பு தோட்டங்களில் அடிமைகளைப் போல வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல போராட்டங்களில் அவர் ஈடுபட்டிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் அவர் பயணம் செய்த புகைவண்டியில் கூட அவருக்கு சமமான இருக்கையை வழங்குவதற்கு அவரை உதைத்து வீழ்த்திய வெள்ளைக்காரர்களே அவர் அதற்காக அவர் அதே போன்று நடந்து கொள்ளவில்லை. தென்னாப்பிரிக்காவிலே இத்தகைய நிகழ்ச்சிகளுக்கு எதிராக தேயிலை தோட்டத்திலே தொழிலாளியாக கடமை புரிந்த ஒரு பெண்மணி தில்லையாடி வள்ளியம்மை, அவர் அந்த தோட்ட நிர்வாக வெள்ளைக்கார நிர்வாகத்துக்கு எதிராக தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினார். அங்கேதான் இந்த சத்தியாகிரக போராட்டம், அகிம்சை போராட்டம் உலகுக்கு அறிவிக்கின்ற வழியை மகாத்மா காந்தியும் பின்பற்றி போராடினேன் என்று அவர் தனது வரலாற்றிலே கூறியிருக்கின்றார். வரலாறு அப்படி கூறியிருக்கின்றது. வள்ளியம்மை தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. அவருடைய போராட்டங்களினால் ஈர்க்கப்பட்ட மகாத்மா காந்தி, தான் தனக்கு ஒரு பிறவி இருக்குமாக இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூற அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய விடுதலைக்காக போராடிய பல சந்தர்ப்பங்களில், நீண்ட நெடிய வரலாற்றில் பல நாடுகளில் இடம்பெறுவதைப் போல அங்கேயும் ஆயுத போராட்டங்களும் நடைபெற்றதை அவர் காலத்திலே நாங்கள் வரலாற்றில் காணக்கூடியதாக இருக்கின்றது. மகாத்மா காந்தியினுடைய பாதையில் மிகப்பெரும் தலைவர்களாக விளங்கிய நேரு, பட்டேல் போன்றவர்கள் பெரும் அணியாக அவருக்கு பக்கபலமாக இருந்தார்கள். சில கொள்கைகள் மீது அவர்களுக்கும் விவாதங்கள் பெற்றதை நாங்கள் படித்திருக்கின்றோம். சுபாஷ் சந்திர போஸ் வெள்ளைக்காரர்களை இந்தியாவிலே இருந்து அகற்றுவதற்காக, வெளியேற்றுவதற்காக, இந்தியாவின் விடுதலைக்காக சித்தரஞ்சன் தாஸ் கல்கத்தாவை சேர்ந்த, வங்காளத்தைச் சேர்ந்த சித்தரஞ்சன் தாஸ் அவர்களால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய நிர்வாக சேவைக்கு படிப்பை மேற்கொண்டிருந்த காலத்தில் சித்தரஞ்சன் தாஸ் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி, நான் இந்திய நாட்டின் விடுவுக்காக உழைக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அங்கே வந்தார். சித்தரஞ்சன் தாஸ் தான் அவருக்கு குருவாக விளங்கினார் என்று குறிப்பிடலாம். ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுத்த ஆயுதம் அது துப்பாக்கி வன்முறை என்பதை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். உலகத்திலே பல நாடுகளில் பல முறைகளில் உலக போர்களாக இருந்தாலும் சரி, அல்லது குறிப்பாக நாடுகளுக்கு இடையிலான போர்களாக இருந்தாலும் சரி, அது அந்தந்த நாடுகளிலே ஆயுத முனையில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. அவ்வாறுதான் ஆங்கிலேயர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றுவதற்காக சுபாஷ் சந்திர போஸ் மாபெரும் ஆயுத அணியொன்றை, ஆயுத போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக ஒரு போர்ப்படையை உருவாக்கினார். அவர் சிங்கப்பூரில் இருந்து பெரும் படையை திரட்டி இந்தியாவுக்கு அழைத்து வர எண்ணினார். வியட்நாம் பிரதேசத்தை ஹனோய் பிரதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு படையோடு வருவதற்கு அறிவித்தல் கொடுத்தார். ஆனால் அவர் இரண்டாவது உலக மகாயுத்தத்தின் பொழுது அவருக்கு என்ன நடந்தது என்று இன்றைக்கும் ஆய்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒரு முயற்சியை, ஆயுத வன்முறையை தோற்றுவிப்பதற்கு முன்னர் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை பதவிக்கு ஒரு முறை போட்டியிட்டார். நான் நினைக்கிறேன் இங்கே பேசியவர்கள் இடமிருந்து நான் சில முக்கியமான பதிவுகளை செய்ய விரும்புகிறேன். சில வேளை பேசியிருக்கலாம், மகாத்மா காந்தி தேசிய காங்கிரசில் அதுவரையும் தலையிடாது இருந்தவர், ஆயுத போரை விரும்பி அதற்கான ஆயுத்தங்களை செய்கின்ற சுபாஷ் சந்திர போஸ் இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்துவிடக் கூடாது என்று முதல் முறையாக தீவிரமாக காங்கிரசிலே தலையிடுகிறார். சீதாராம சாஸ்திரி என்பவரை காந்தி அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசுடைய மகாநாட்டிலே அவரை போட்டியாக நிறுத்துகிறார். ஆனால் வெற்றி பெற்றது சுபாஷ் சந்திர போஸ் தான். சீதாராம சாஸ்திரிக்கு நேரடியாக அவர் தீவிரமாக காந்தி போராடினார் அவரை வெற்றி பெற செய்வதற்காக. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பொறுப்புக்கு வந்ததுடன் தலைமை பதவியை ஏற்று அவர் உரையாற்றுகின்ற பொழுது எங்களது தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி என்றுதான் அவர் தனது முதலாவது உரையிலேயே சொல்லுகிறார். அதை போலத்தான் அவர் ஹனோயில் இருந்து தனது படைகளை இந்தியாவுக்கு அனுப்புவதற்காக படையெடுத்து வந்த நேரத்திலும் ஜெய் ஹிந்த் என்ற வார்த்தையை பாய்வித்துவிட்டு அவர் அடுத்த வசனம் என்ன பேசுகிறார் என்றால், எங்கள் தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தி, நாங்கள் விடுதலைக்காக வருகிறோம் என்று அவர் உரத்து பேசித்தான் அந்த படையை நகர்த்தினார். அதற்கிடையில் இரண்டாவது உலக அமைத்தம் அவருடைய படையெடுப்பை இல்லாமல் செய்துவிட்டது. அதே நேரத்தில் மகாத்மா காந்தியை தங்கள் தங்கள் நாடுகளில் வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக அல்லது தங்களுடைய கருப்பு இனங்களுடைய போராட்டங்களை நடத்துவதற்காக உலகத்திலே பெயர் பெற்றவர்கள் ஒருவர் மார்ட்டின் லூதர் கிங், அமெரிக்காவிலே கருப்பர்களுக்கு விடுதலைக்காக வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அமெரிக்கர்களுக்கு எதிராக அவர் மகாத்மா காந்தி வழியிலே போராட்டம் நடத்தினார். தென்னாப்பிரிக்காவிலே வெள்ளையர்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் அவரையும் ஒரு காந்தியாக வர்ணித்தவர்கள் மண்டேலா அவர்கள். ஆனால் அவர் சிறைபிடிக்கப்பட்டு 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலே அடைக்கப்பட்டுத்தான் அவருக்கு இறுதியாக விடுதலை கிடைத்தது. செங்கம்பள வரவேற்பு உலகம் முழுவதும் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்றால், இனத்தின் விடுதலைக்காக, தன்னுடைய கருப்பு இன மக்களுக்காக, ஆப்பிரிக்க நாட்டின் விடுதலைக்காக போராடியது அடிப்படையில் அவர் ஆயுதத்தை தாங்கினார், சதி செய்தார், தென்னாப்பிரிக்க அரசை கவிழ்க்க வேண்டுவதற்காக, தோற்கடிக்க வேண்டுவதற்காக அவர் ஆயுதத்தை தாங்கினார் என்பதுதான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. எங்களுடைய இந்த இலங்கையிலும் தந்தை செல்வா அவர்கள் ஈழத்து காந்தி என்று அழைக்கப்பட்டவர். 1956 அணி 5 நாள் இந்த நாட்டிலே தனிச்சிங்கள சட்டம் உத்தியோக மொழி என்று பாராளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது, பழைய பாராளுமன்றத்தின் முதல் முன்னால் அகிம்சை வழியில் அவர் போராட்டத்தை ஆரம்பித்தார். ஆனால் அவரை தீவிரவாதிகள், பண்டர் நாயக்கா அவரது பிரதமராக இருந்தார், மூங்கில் குழாய்களும் கற்களும் கருங்கற்களும் கொண்டு தாக்கினார்கள். சத்தியாகிரகிகள் மத்தியிலே ஈழத்து காந்தி தந்த செல்வா அவர்கள் காயம்படவில்லை என்றாலும், ஏனி அவர்கள் காயம்பட்டார்கள், இரத்தம் சிந்தினார்கள். அந்த பச்சை புல்திரையிலே இரத்தமாக அங்கே ஊற்றப்பட்டது. பண்டர் நாயக் அவர்கள் அப்பொழுது பிரதமராக பாராளுமன்றத்திலே பேசுகின்ற நேரத்தில், திரு அமிர்தலிங்கம் அவர்கள், அவருடைய தலை பிளந்திருந்தது, இரத்தம் ஓடிக்கொண்டிருந்தது, பாராளுமன்றத்துக்கு வருகின்ற பொழுது பண்டர் நாயக் அவர்கள் கேலியாக சொன்னார், ஐ சீ தி ஹானரபிள் வூண்ட்ஸ் ஆஃப் வார், நான் ஒரு கௌரவமான, ஒரு காயம்பட்ட போரிலே காயம்பட்டவரை நான் பார்க்கிறேன், அவருடைய காயத்தை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். இப்பொழுது நான் குறிப்பிடப் போவது, இந்திய நாட்டில் இத்தகைய வரலாறுகளில் எங்களுடைய நாட்டில் தந்தை செல்வா தொடக்கம் பல நீண்ட கால போராட்டத்தில் சத்தியாகிரக போராட்டம் அடக்குமுறைக்குள்ளாகி, இராணுவ அடக்குமுறைக்கு உள்ளாகி, சிங்கள அரசாட்சிகள் அந்த போராட்டங்களுக்கு மதிப்பு கூடாத காரணத்தினால் இந்த நாட்டிலும் ஒரு ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்தியாவிலே சுபாஷ் சந்திர போஸுடைய பெரும்படை ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னர், மகாத்மா காந்தியின் காலத்தில் அந்த போராட்டம் ஒன்று ஆயுத ரீதியாக ஆயுதம் எடுத்து போராடுகின்ற போராட்டத்தை தொடக்கியவர்கள் பகவத் சிங், உத்தம சிங் போன்றவர்கள். அவர்களுக்கு அந்த நாட்டின் வைசிராய் ஆஸ்துரே, அவர் பல மக்களை போராடியவர்களை கொலை செய்தார் என்பதற்காக பகவத் சிங்கும் உத்தம சிங்கும் அவருடைய தோழர்களும் சுட்டுக் கொண்டார்கள். அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆனால் மகாத்மா காந்தி அங்குள்ள வைசிராய்க்கு, இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். இதை இந்த பதிவேட்டிலே நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும், பதிய வேண்டும். அவரது கடிதத்தில் என்ன எழுதுகிறார் என்றால், உங்களுடைய வழியை நான் மதிக்கவில்லை, ஏற்கவில்லை, ஆனால் உங்களுடைய தியாகத்தை மதிக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். வைசிராய்க்கு இங்கிலாந்து அரசாங்கத்துக்கு அவர் எழுதுகிறார், அவர்களை மன்னித்து விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். இந்த வரலாற்றையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே யாராவது சொல்லியிருக்கார்களோ தெரியாது. அதே நேரத்தில் மிகப்பெரும் தலைவராக போற்றப்பட்ட, பாரதத்தின் பிரதமர் என்று போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேரு கராச்சிக்கு சென்று, பாகிஸ்தானில் இருக்கின்ற கராச்சிக்கு சென்று அந்த நீதிமன்றத்திலே பகவத் சிங் உத்தம சிங் போன்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று வாதாடி இருக்கின்றார். வரலாற்றிலே இவர்களை நாங்கள் பதிய வேண்டி இருக்கின்றோம். அதே போலத்தான் இந்த நாட்டிலும் விடுதலை புலிகள் கைது செய்யப்பட்டு தீர்ப்புகள் வழங்குவதற்கு இருந்த நேரங்களில் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்திருந்த தமிழ் விடுதலை கூட்டணிய தலைவராக இருந்த சிவசம்பரம் அவர்களும் எங்களுடைய வழக்கறிஞர்களும் அவர்களுக்காக வழக்கு நடத்தி இருக்கின்றார்கள், வாதாடி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இது பற்றி பதவிகரமான விவாதங்கள் ஏற்படும். மகாத்மா காந்தி வைசிராய்க்கும் இங்கிலாந்துக்கும் ஒரு கடிதத்தை எழுதுகிறார், அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்க வேண்டும் பகத் சிங் உத்தம சிங் என்று, அவர்களை தூக்கிலிட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் பாரத பிரதமர் நேரு அவர்களுடைய விடுதலைக்காக நீதிமன்றத்துக்கு கராச்சிக்கு சென்று அவர் அந்த வழக்கிலே வாதாடினார். இந்த உதாரணங்களை நான் இப்பொழுது சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இந்த மண்ணுடைய விடுதலைக்காக, தமிழர்களுடைய விடுதலைக்காக போராட்டம் நடத்தி இந்தியா தலையிட்ட நேரத்திலும் விடிவுக்கு வழி இல்லாமல் அந்த நேரத்திலும் போராடிய திரீபன் ஒரு ஆயுத இயக்கத்தினுடைய சார்பில் இருந்தாலும், உண்ணாவிரதம் இருந்து அவன் இறுதியாக தன் உயிரை நீத்தான். இப்பொழுதும் சிறைகளிலே விடுதலை போராட்டத்தின் பெயரால் விடுதலை புலிகளோடு இருந்து அவர்களோடு சேர்ந்து குற்றம் உழைத்தார்களோ இல்லையோ, குற்றச்சாட்டுக்கள் இருந்தாலும் இன்றைக்கும் இந்த சிறைகளிலே உண்ணாவிரதத்தை தான் அவர்கள் தேர்ந்தெடுத்து தங்களுடைய ஆயுதமாக பாவிக்கிறார்கள். தங்களுக்கு நீதி வேண்டும் என்று வாதாடுகிறார்கள். அவர்கள் எங்களுக்கு விடுதலை வேண்டும் அல்லது மன்னிப்பு வழங்க வேண்டும். இதைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர்கள், எங்களுடைய தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள், எங்களுடைய வழக்கறிஞர்கள் ஜனாதிபதியிடம் பேசுகிறார்கள், பிரதமரிடம் பேசுகிறார்கள். இந்த அரசாங்கத்திலே இந்த பாராளுமன்றத்திலும் சில நாட்களுக்கு முன்னர் பேசினோம். மகாத்மா காந்தி அவர்கள், அவர் ஒரு அகிம்சைவாதி, இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு வழிகாட்டிய பெரும் தலைவர். அவருடைய வரலாறு மிக நீண்டது. 1976 நாங்கள் சிறையிலே இந்த நாட்டிலே அணிசேரா நாட்டு தலைவர்கள் வந்திருந்த நேரத்தில், 21 நாங்களும் உண்ணாவிரதம் இருந்த காலத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து தரப்பட்ட புத்தகங்கள் சத்திய சோதனை, ஜவஹர்லால் நேரு சிறையில் இருந்து தனது மகள் காந்திக்கு எழுதிய கடிதங்கள், கிளிம்ஸஸ் ஆஃப் வேர்ல்ட் ஹிஸ்டரி எங்களை பக்குவப்படுத்தியது என்று சொல்லலாம். சத்திய சோதனை, மகாத்மா காந்தி தன்னுடைய போராட்டத்தை பற்றி மட்டுமல்ல வாழ்க்கையை பற்றி, ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்க்கை விளைவுகளை பற்றி அவர் அந்த சத்தியாகிரக அந்த சத்திய சோதனையிலே அவர் மிக தெளிவாக அவருடைய ஒரு வரலாறாக கூட அதை எழுதியதை நாங்கள் நிறைய படித்தோம். மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய வரலாற்றில் இந்தியாவின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுடன் 1936 என்று நினைக்கின்றேன், இர்வின் அவருடைய அவரோடு இங்கிலாந்தின் சார்பிலே மகாத்மா இர்வின் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மகாத்மா காந்தி ஒரு சுயாட்சி உரிமையை அவர் இந்தியாவுக்கு கொடுப்பதற்காக நடத்துவதற்காக அந்த உடன்பாட்டிலே அவர் ஒப்பமிடுகிறார். ஜவஹர்லால் நேரு, பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ் மிக பெரும்பாலானவர்கள் காந்தியுடைய அந்த உடன்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். போராட்டங்கள் ஆரம்பித்தன. காந்தி சொன்னார், நான் இந்த மண், இந்த நாடு, இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற இலக்கை நோக்கித்தான் அந்த உடன்பாட்டில் கையெழுத்து வைத்திருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருங்கள், அந்த உடன்பாடு நன்மையா தீமையா என்பதை அடுத்து வருகின்ற கராச்சி மாநாட்டிலே நீங்கள் ஆராய்ந்து ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது அதை பற்றி நான் அதை விடுவதா இல்லையா என்பதை பற்றி நான் ஆராய ஆயத்தமாக இருக்கேன் என்று சொன்னார். இவை மிக முக்கியமானவைகள். வரலாற்றில், இந்திய வரலாற்றில் மகாத்மா காந்தியினுடைய வரலாறு மிக முக்கியமாக இருப்பது. அவர் அஹிம்சை போரை நடத்தினார் என்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய மரணத்தில் தீவிரமாக இருந்தவர்கள், ஆயுதம் எடுத்தவர்கள், போராடியவர்கள் எல்லோருமே கண்ணீர் விட்டார்கள். முஸ்லிம் மக்கள் கூட, ஜின்னா கூட அவர்கள் காந்தி சொன்னதை கேட்கவில்லை. அவர்கள் தனியாக சென்று தனி நாட்டை பாகிஸ்தான் உருவாக்குவதற்காக போராடியவர்கள். காந்தி இல்லாது விட்டால் எங்களுடைய நிலைமை என்ன என்ற கேள்வியை ஜின்னா அவர்கள் எழுப்பியிருந்தார். ஆனபடியால் காந்திக்கு பிறகு பாகிஸ்தான் முஸ்லீம்கள் அல்லது முஸ்லீம் மக்கள் உடைய எதிர்காலத்தை நான் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் அப்பொழுது வெளியிட்டார். காந்தியை பற்றி நாங்கள் பேசுகின்ற பொழுது வரலாற்றின் மிக முக்கியமான சில பதிவுகளை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. காந்தி அவருடைய பாதையை அமெரிக்காவிலே வெள்ளையர்களுக்கு எதிராக, அமெரிக்கர்களுக்கு எதிராக கருப்பர்களுடைய விடுவுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் மிகவும் புகழ்பெற்றவராக இருந்தார். காந்திய பாதையிலே தன்னுடைய மக்களுக்காக விடுதலை பெறுகிறார் என்று போராடியவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட தலைவர்கள் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் தங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக போராடிய பொழுது ஒரு இனமே அழிக்கப்படுகின்ற அளவுக்கு இந்த நாட்டிலே கொலைகள் இடம்பெற்றன. அதற்குரிய உண்மைகள், காரணங்கள் இந்த நாட்டில் இப்பொழுதும் ஆராயப்படாமல் இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூற வேண்டும். மகாத்மா காந்தி அவர்கள் வன்முறையை எதிர்த்தாலும், எதிர்த்ததை இன்னொரு உதாரணத்திலே நான் சொல்ல வைக்க முடியும். அப்பொழுது சௌரா சௌரா என்ற இடத்திலே ஒரு போலீஸ் நிலையத்தை தீவிரவாதிகள் தாக்கினார்கள், தீவைத்து கொளுத்தினார்கள். மகாத்மா காந்தி போரை அறிவித்து போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமைதி போராட்டம், மக்கள் கிளந்தெழுந்து பல போராட்டங்கள் ஈடுபடுகிறார்கள். ஆனால் சௌரா சௌரா போலீஸ் நிலையம் தீவைத்து எரிக்கப்பட்டவுடன் அவர் பகிரங்கமாக அறிவித்தார், நான் எனது இந்த போராட்டத்தை நிறுத்துகிறேன் என்று தன்னுடைய ஒரு கொள்கை ரீதியான அறிவிப்பை அவர் செய்திருக்கின்றார். இது ஒரு வரலாற்றில் நிகழ்கின்ற பல நிகழ்வுகள், எங்களுக்கு அது மிக பயனுள்ளதாக சிந்திக்க வைக்கின்ற சில செய்திகள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடியால் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்திலே மகாத்மா காந்திக்காக முதல் முறை என்று நான் நம்புகிறேன். முன்பு அவருடைய காலத்தில் பாராளுமன்றத்திலே பேச்சுக்கள் இருந்திருக்கலாம். அவருடைய இறப்பின் பொழுது இந்த பாராளுமன்றத்தின் 150 ஆண்டுகள் காந்தி அவர்களுடைய நினைவை இந்த அரங்கிலே நினைவுரைகள் நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் அளித்தமைக்காக, அவரை பற்றி பேசுவதற்காக இங்கே சந்தர்ப்பம் ஒன்று உருவாக்கப்பட்டமைக்காக நாங்கள் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். இங்கே ஜனாதிபதி அவர்கள் பேசுவதை கேட்டோம். அதற்கு முதல் பெரும் தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். திரு சம்பந்தன் அவர்கள் பேசியிருக்கின்றார். இந்த நேரத்தில் எவ்வளவுதான் பெரும் தியாகங்களை செய்திருந்தாலும், எவ்வளவுதான் உலகத்தின் தலைவராக போற்றப்பட்டிருந்தாலும், உலகத்தின் விடுதலைக்காக போராடுவதற்கு ஒரு புதிய புரட்சி வழி அகிம்சையை அவர் பகிரங்கமாக உலகத்துக்கு செய்தியாக தெரிவித்திருந்தாலும், தீவிரவாத சக்திகளினால் முஸ்லீம்களுக்கு மகாத்மா விட்டு கொடுத்து விட்டார், பாகிஸ்தானை உருவாக்குவதற்கு அவர் ஆதரவு தெரிவித்து விடுகிறார் என்ற காரணங்களுக்காக இந்து தீவிரவாதிகளின் அவர்களுடைய சார்புடைய கோட்சே என்பவன் காந்தியை சுட்டுக் கொண்டு விட்டான். இந்த நாடு குறிப்பாக தமிழ் மக்கள் மத்தியிலே மகாத்மா காந்தி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1934 இருக்க வேண்டும். அதை சரி செய்து கொள்ளலாம். இலங்கைக்கு அவர் வருகை தந்தார், யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தார், மாவட்டபுரத்துக்கும் அவர் வந்து பேசியதாக கோயிலுக்கு முன் எனக்கு ஒரு செய்தி இருக்கிறது. அவருக்கு இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் அவரை வரவழைத்த பொழுது அன்றிருந்த தலைவர்களிடம் அவர் கோரியது என்னவென்றால், நான் உங்களுடைய நாட்டுக்கு வருவதாக இருந்தால் இந்தியாவுடைய விடுதலைக்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதியை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அதையும் திரட்டி காந்தியிடம் கொடுத்தார்கள். இந்திய சுதந்திரத்திலே, இந்திய விடுதலையிலே இந்த நாட்டு மக்களுடைய குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வந்த பங்கு உரிமை, அதற்காக உதவிய அந்த பொறுப்பு, அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் மகாத்மா காந்தி இலங்கை மண்ணில் அவர் காலடி எடுத்து வைத்த அந்த நினைவினால், அந்த சந்தர்ப்பத்தினால் இந்தியா விடுதலை பெற்ற பொழுதுதான் அவரை நினைக்கின்ற பொழுது இலங்கைக்கும் விடுதலை கிடைத்தது என்பதை நாங்கள் நிரூபித்து ஆக வேண்டும். இந்தியா தனது போராட்டங்களினால், அந்த மக்களுடைய போராட்டங்களினால், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ், பகவத் சிங், உத்தம சிங் போன்றவர்களுடைய போராட்டங்கள் ஒட்டுமொத்தமாகவே அந்த நாட்டில் எழுச்சியாக ஆங்கில அரசாங்கத்தை அந்த மண்ணிலே இருந்து அகற்றியது. அதற்காக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, 150 ஆண்டுகள் விடுதலையை பெறுவதற்காக இந்தியா காத்திருக்க வேண்டி இருந்தது என்று வரலாற்றில் பதிகிறார்கள். பல சர்வதேச சந்தர்ப்பங்கள் அப்பொழுது அந்த கிடைக்கின்ற பொழுதுதான், 2வது உலக யுத்தம் வந்த பொழுதுதான் இந்தியாவும் விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஒன்று வந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். இதை எங்களுடைய விடுதலைக்காக, இனத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற எங்களுடைய சமுதாயமும் உலக சந்தர்ப்பங்களை எங்களுக்கு இன்றைக்குள்ள அணுகல் முறைகளில் அந்த அப்படியான சூழ்நிலைகளை நாங்கள் பற்றி நின்று எங்களுடைய இனத்தின் விடுதலைக்காக, இந்த நாட்டின் விடிவுக்காக நாங்கள் உழைப்பதற்கு மகாத்மா காந்தியுடைய அந்த நினைவு நாளில் இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் அவருக்காக சில வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது மகாத்மா காந்திக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அவர்களுடைய பெயர் உலகத்தில் போராடுகின்ற வரலாறு இருக்கும் வரைக்கும் அடக்குமுறை, ஒடுக்குமுறை எந்த இனத்தில் எந்த நாட்டில் இருக்கின்றதோ அங்கு அப்பொழுது எல்லாம் நிச்சயமாக மகாத்மா காந்தியுடைய போராட்ட வழிமுறையும் அவர் எடுத்த அரசியல் தீர்மானங்களும் அவருடைய வழிமுறைகளில் சாணக்கியங்களும் எவ்வளவுக்கு இருந்தது என்பதை அறிந்து ஆராய்ந்து அதை பின்பற்றி தங்களுடைய போராட்டத்துக்கான வெற்றியை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். அது எங்களுக்கும் சொந்தமாக இருக்கின்றது என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
கௌரவ சுமந்திர
Thank you, Honorable Deputy Chairman, for the opportunity to speak a few words at this historic occasion, where this house commemorates the 150th birth anniversary of Mahatma Gandhi. It's indeed a historic occasion for neighboring Sri Lanka to recognize who Mahatma Gandhi was, his legacy, the impact, the imprint he left in the world, and how much of that came to the benefit of our own country. And I thank the Honorable Speaker and the party leaders for having decided to use this session today in memory of Mahatma Gandhi. We had His Excellency the President Honorable the Prime Minister, the Honorable Leader of the Opposition, all party leaders and seniors make speeches remembering Mahatma Gandhi. Mohanlal Karamchand Gandhi was educated in the UK as a barrister, practiced his profession in South Africa, where seeing the oppression that the non-whites were subjected to, became an activist and became conscious of the role that he could play in transforming society. In many of our visits to South Africa, we have been told time and again by our friends there, who proudly say this to anyone. They say to the Indians, "You sent us M.K. Gandhi, we sent back Mahatma Gandhi to you." For they recognize that it was in South Africa, in the context of the oppression that the people of South Africa were subjected to, that Mahatma Gandhi truly became conscious of his own obligations in leading a freedom struggle. He chose nonviolence, and I think that is the one word that can describe this great soul. It was nonviolence. He was nonviolent. And it was he, singularly, who demonstrated to the world for forever that nonviolence was a weapon that was far more lethal and stronger than violence itself. That is the impact that Mahatma Gandhi made. That's the legacy he has left behind. So in all our contexts today, when we remember him, it is impossible to remember him without the phrase nonviolence. That is what described him more than anything else. And that then has relevance to us today. We heard the Honorable, the Leader of the Opposition, earlier this afternoon reminiscing on his and his colleagues' role in the 1977 Parliament. And in a very humble way, voicing his concern, wondering aloud as to whether they made the mistake in 77 of not embarking on a non-violent ahimsa satyagraha struggle to win the rights of the Tamil people. He wondered if he and his leaders then had done that, whether they could have averted the Tamil youth taking to arms. It's not just asking that question in a rhetorical form. I was deeply touched by that gesture of a humble reminiscence. His Excellency the President also referred to the many examples that Mahatma has left behind and reminded us of a fact that we all know, a fact that we have all seen, that he has the picture of Mahatma Gandhi in his residence. The first time I visited His Excellency Maitripala Sirisena's residence, that was something that struck me, that Mahatma Gandhi's picture was on the wall. It is that kind of influence that this great soul has imparted. For us today in this country, as we remember Mahatma Gandhi, we cannot but escape. Look at our own selves, look at our own country, look at where we are in reference to non-violence and political freedom. We have been taught non-violence. We saw it from close quarters. And as the Honorable Mahavaisena Draja just spoke, we even had the Mahatma come to our shows, to Jaffna. We saw him in flesh. And yet, we don't seem to have fully appreciated the hard non-violent stand that he took in pursuing political freedom for his own people. I don't say this in a way that points fingers at anybody else, but in retrospect, in looking back at our own selves, as to whether we should have strictly adhered to the path of nonviolence enunciated by Mahatma Gandhi. As was mentioned by Honorable Senadi Raja, there are many instances when he stopped his struggle of a program that he had initiated when violence broke out. He did not ever want violence to mar his pure struggle based on nonviolence. Even if he was not responsible for it, even if others had moved on to violent activities, he stopped the struggle. Not only that, when violence broke out between communities in India, between his own people, every time that happened, he went on a fast. He punished himself when his own people fought against each other, when they used violence against each other. And in most instances, I think in all instances, it paid dividends. They stopped the violence. Particularly during the most difficult period India has gone through during the partition of India. He traveled thousands of miles, had to go and undertake a fast in Calcutta once, in many other parts, just to stop the violence amongst his own people. So he used that non-violence, he used Satyagraha as a means, as a pure means to achieve something good, something that was just, to free people. It is indeed impossible not to reflect on the fact that some of our own brethren have undertaken a fast as we commemorate Mahatma Gandhi today in this house. Several prisoners detained under the Draconian Prevention of Terrorism Act have been fasting, demanding justice for themselves. For the long years of incarceration that they had been subjected to. Under this oppressive law, which this government has recognized as oppressive, and just earlier this week placed on the order paper a bill which, amongst other things, is to repeal the Prevention of Terrorism Act. And to remove the most obnoxious of provisions in the Prevention of Terrorism Act, and that of the admissibility of confessions. In most of the cases under the Prevention of Terrorism Act, the only evidence is a supposed confession made by the accused person to a police officer. Today, as we commemorate the 150th birth anniversary of Mahatma Gandhi, as we remember the stand that he took, the means that he used of Satyagraha, and as the two leaders of this government have spoken volumes today of the life of Mahatma Gandhi, it is our appeal to the government to turn their faces and look at these persons who are fasting for several days now, asking only for justice to be done in their case. So as I wind up, I leave this thought with the government. I'm glad that at least one cabinet minister is present, and I believe he will take the message, that of a cry of people who have been denied justice, who at the end of their tether, have resorted to the very weapon that Mahatma Gandhi used. And at least on this day, when we remember and speak of that great soul, I appeal to the government to release those persons. Thank you, Mr. Deputy Chairman.
Nandri, Honorable Member, Gaurava Srinesh.
இன்றைய தினத்தில் ஒரு புனிதமான மனிதனை பற்றி நாங்கள் அவருடைய ஜனரத தினத்தை பற்றி நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அந்த சபைக்கு தலைமை தாங்குகின்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, மகாத்மா காந்தி அவர்கள் தன்னுடைய வீட்டுக்காக போராடவில்லை, ஊருக்காக போராடவில்லை, நாட்டுக்காக மாத்திரம் போராடவில்லை. அவர் உலகத்திற்கே ஒரு அகிம்சை வழியான போராட்டத்தினை செய்து காட்டியிருக்கின்றார். அதில் வெற்றி பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் காந்திஜி அவர்களது வாழ்க்கை வரலாற்றினை கற்றுக்கொள்ளுகின்றவர்கள் தங்களுடைய போக்குகள் நோக்குகளில் இருந்து திருந்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. மனிதனாக பிறக்கின்றவன் மூன்று வகையில் தமது வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கின்றான். மிருகத்தனமாக வாழ்ந்து முடிக்கின்றான், மனிதனாக வாழ்ந்து முடிக்கின்றான், தெய்வீகமாக வாழ்ந்து முடிக்கின்றான். மனிதனும் தெய்வமாகலாம் என்று கூறுவார்கள். மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை முறைமை மூலமாக அவன் தெய்வமாக மாறக்கூடிய நிலைமை இருக்கின்றது என்று பார்க்கின்ற போது காந்திஜி அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை சுவடானது மனிதனும் தெய்வமாகலாம் என்பதற்கு ஒப்பாக வாழ்ந்திருக்கின்றார். அதன் காரணத்தால் தான் இன்றும் அவர் இந்தியாவில் பிறந்திருந்த போதிலும் கூட இலங்கையில் இந்த பாராளுமன்றத்தில் நாங்கள் அவரது புனித நாமத்தை உச்சரித்து அவருடைய பணிகளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்திய கவிஞர் ஒருவர் சொன்னார், ஆசை களவு கோபம் கொள்பவன் பேசத் தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் காந்திஜி அவர்கள் ஆசை களவு கோபம் கொண்ட மிருகமாக இருக்கவில்லை, அன்பு நன்றி கருணை கொண்ட மனிதனாக வாழ்ந்திருக்கின்றார், புனிதனாக வாழ்ந்திருக்கின்றார், தெய்வீக ஒரு மனிதனாக மதிக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பூவுலக வாழ்க்கையை நிறைவு செய்திருக்கின்றார். தோன்றிற் புகழோடு தோன்றுக அகுதிலர் தோன்றலிற் தோன்றாமை நன்று என்று வள்ளுவன் தனது குரல் மூலமாக குறிப்பிட்டிருந்தார். ஒருவர் தோன்றுவதாக இருந்தால் புகழ் பரப்ப புகழ் சிறக்க தோன்ற வேண்டும், இல்லாதுவிட்டால் அவர்கள் தோன்றாமலே இருந்துவிட வேண்டும் என்ற அடிப்படையில் திருவள்ளுவனின் குரல் அமைந்திருந்தது. அந்த வரிசையில் மனிதனாக பிறந்த காந்திஜி அவர்கள் மற்றவர்களுக்கு அகிம்சை என்கின்ற போதனையை போதிக்கக்கூடிய விதத்திலும் அதனை சாதனையாக்கக்கூடிய விதத்திலும் வாழ்ந்து முடிந்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய போராட்டத்தை, அவருடைய நடையுடை பாவனைகளை நாங்கள் அரசியல்வாதிகளும் பின்பற்றலாம், பொருளியலாளர்களும் பின்பற்றலாம், கல்வியலாளர்களும் பின்பற்றலாம், ஒழுக்கவியலாளர்களும் பின்பற்றலாம். ஆகவே அவருடைய நடத்தை பல்வேறு பரிமாணங்களை பெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய கல்விக் கொள்கையை எடுத்துக்கொண்டால் அவர் 3H கன்செப்ட், அதாவது 3H எண்ணக்கருக்களை சொல்லியிருந்தார். ஒரு கல்வியை பெறுகின்ற போது அது ஹெட், ஹார்ட், ஹேண்ட் என்கின்ற அடிப்படையில் அவர் 3H சொல்லுகின்றார். இங்கு ஹெட் என்று சொல்லப்படுவது அந்த கல்வி மூலமாக அறிவு வளர வேண்டும், ஹார்ட் என்பது அதன் மூலமாக மனப்பாங்கு வளர வேண்டும், ஹேண்ட் என்று சொல்வது அதன் மூலமாக திறன் விருத்தி அடைய வேண்டும். அறிவு மனப்பாங்கு திறன் விருத்தி அடையக்கூடிய விதத்தில் கல்வி இருக்க வேண்டும் என்று அவரது கல்வி கோட்பாட்டில் சொல்லியிருக்கின்றார். அறிவை மாத்திரம் வளர்க்கின்ற கல்வி உண்மையில் பொருந்தாது. மனப்பாங்கில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் மனப்பாங்கு ரீதியாக திருந்தி வாழக்கூடிய விதத்திலும் கல்வி அமைய வேண்டும். அது அந்த மனப்பாங்கு என்பது திறன் மூலமாக செயலாக வெளிவர வேண்டும் என்பதுதான் காந்திஜி அவர்களுடைய கல்விக் கொள்கையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே எமது நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, வேறு எந்த நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, வெறுமனே ஏட்டுக்கல்வி, சான்றிதழ் கல்வி, ஒப்புவிக்கின்ற கல்வி என்பன நாட்டை வளர்த்துச் செல்வதற்கு, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு உதவாது. அந்த வகையில் தான் காந்திஜி அவர்கள் சொன்னார், மனப்பாங்கினை மாற்றக்கூடிய கல்வி இருக்க வேண்டும், அது திறன்களாக வெளிப்படக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும், அறிவு திறன் மனப்பாங்குகளை கொண்ட கல்வியாக இருக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் நாட்டில் பிரச்சனைகளை தீர்க்க முடியும், நாட்டில் அபிவிருத்திகளை ஏற்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கல்விக் கொள்கையினை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். சிக்மண்ட் ஃப்ராய்டு அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் இட் ஈகோ சூப்பர் ஈகோ என்று மனிதன் மனங்களை மூன்று வகையாக பிரித்து காட்டியிருக்கின்றார். இட் என்பது ஒரு மிருகத்தனமான உணர்வு, ஈகோ என்று சொல்வது ஒரு மனித குணத்தை குறிப்பிடலாம், சூப்பர் ஈகோ என்று சொல்வது ஒரு தெய்வீக குணத்தை குறிப்பிடலாம். அந்த வகையில் காந்திஜி அவர்கள் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவருடைய ஆய்வுக்களத்தில் இருந்து பார்க்கின்ற போது அவர் தெய்வீகமான குணத்தை கொண்ட ஒரு சூப்பர் ஈகோ என்று சொல்லக்கூடிய மனப்பாங்குடன் வாழ்ந்து இன்று மறைந்தும் மறையாத மனிதராக எங்களால் நினைவு கூறக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கின்றார். அவர் போதித்த அந்த போதனை என்பது அகிம்சாவாதிகளுக்கும் பொருத்தும், அதேவேளையில் ஆயுததாரிகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வாழ்க்கை விழுமியத்தினை அவர் போதித்திருக்கின்றார். அதாவது அகிம்சை என்கின்ற அந்த ஒரு ஆயுதம் கத்தி இல்லாமல் இரத்தம் இல்லாமல் யுத்தம் ஒன்றை நடாத்தி பாரதத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் வழிகாட்டியிருக்கின்றார். ஆகவே காந்திஜி அவர்களை எடுத்துக்கொண்டால் அவருடைய நோக்கு போக்கு நடத்தைகளை பார்க்கின்ற போது வாய்மையாக வாழ்ந்திருக்கின்றார், தூய்மையாக வாழ்ந்திருக்கின்றார், எளிமையாக வாழ்ந்திருக்கின்றார், அதே வேளையில் உண்மையாக வாழ்ந்திருக்கின்றார், ஓர்மையுடன் வாழ்ந்திருக்கின்றார். இவை அனைத்தையும் கொண்ட ஆளுமை அவரிடம் காணப்பட்டிருக்கின்றது. எனவே காந்தி ஒரு ஒழுக்கசீலன் என்றும் பார்க்கலாம், அகிம்சாமூர்த்தி என்றும் பார்க்கலாம், ஒரு போராட்ட வீரன் என்றும் பார்க்கலாம், அவரை ஒரு புனிதன் என்ற வகையிலும் பார்க்கலாம். எனவே காந்தி பல்பரிமாண ஆளுமையை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய ஆளுமை என்பது உண்மையில் அரசியல் ரீதியான ஆசைப்படாத ஒரு ஆளுமை. தேசத்திற்கு விடுதலை பெற்றுக் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர் அரசியலை விரும்பாத ஒரு மனிதனாக இருந்திருக்கின்றார். அதாவது ஒரு துளி இரத்தம் கூட பாரதத்தில் சொட்டாமல் இந்தியாவின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பியிருந்தார். அவருடைய அந்த போக்கின் அடிப்படையில் பார்க்கின்ற போது சுதந்திரத்தை வென்றார். ஆனால் ஆயுததாரிகளால் அவரது உயிர் மாய்க்கப்பட்டது. தான் அகிம்சை மூலமாக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்க, ஆனால் நாதுரான் விநாயக் கோட்சே என்று சொல்லப்படுகின்றவர் அவருடைய உயிரை துப்பாக்கி மூலமாக பறித்தெடுத்தார். அந்த வேளையிலும் கூட அவர் தன்னுடைய அகிம்சை என்கின்ற தர்மத்திலிருந்து விலகிவிடாமல் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அந்த வாழ்க்கை என்பது இன்று எங்களுக்கு பாடமாக இருக்கின்றது. மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் அங்கு காந்தி பூங்கா என்கின்ற அமைதி பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமாக ஒரு அன்பான அல்லது ஒரு அகிம்சையான சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற ஒரு சதுக்கமாக அந்த மட்டக்களப்பில் அமைந்திருக்கின்ற காந்தி பூங்கா அமைந்திருக்கின்றது. சத்தியாகிரக போராட்டங்களுக்கும் உண்ணாவிரத போராட்டங்களுக்கும் ஒதுக்கப்படுகின்ற ஒரு இடமாக அந்த காந்தி பூங்கா அமைந்திருக்கின்றது. தோன்றிற் புகழோடு தோன்றுக என்பதற்கு அமைய காந்தி அவர்கள் மனித குழந்தையாக பிறந்திருந்தும் கூட மறைகின்ற போது ஒரு தெய்வீகத்தன்மையோடு மனிதனும் தெய்வமாகலாம் என்ற வழிக்கமையாக அவர் வழிக்கு அமைவாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். காந்தி அவர்களது கோட்பாடுகளை எல்லோரும் இப்போது கற்றிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் கற்றிருக்கின்றார்கள், கல்வியலாளர்கள் கற்றிருக்கின்றார்கள், பொருளியலாளர்கள் கற்றிருக்கின்றார்கள், சமயவாதிகள் கூட கற்றிருக்கின்றார்கள். அவருடைய போதனையை பற்றி, அவருடைய புத்தகங்களை பற்றி பலரும் பலவிதமாக பல கோணங்களில் அவரை பற்றி வியந்து பேசுகின்றார்கள். ஆனால் காந்தி காட்டிய அந்த அகிம்சை வழி பாதையினை செயல் வடிவில் பின்பற்றுகின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இலங்கையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய மாவை சேனாதிராஜாண்டன் குறிப்பிட்டது போன்று இலங்கையை எடுத்துக்கொண்டால் இலங்கை தமிழர்களின் போராட்டம் என்பது அகிம்சை வழியாக சத்தியாகிரக அடிப்படையில் தான் காந்திய வழியை பின்பற்றித்தான் அந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. இதனால்தான் தந்தை செல்வா அவர்களை ஈழத்து காந்தி என்று குறிப்பிடுவார்கள். அவர் அகிம்சை வழி மூலமாக, காந்தி காட்டிய வழி மூலமாக, பாரதம் எங்களுக்கு கற்றுத்தந்த வழி மூலமாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், அவர்களை ஆயுத ரீதியாக அவர்கள் போராட்டத்திற்கு செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் அகிம்சை வழியில் தான் அந்த போராட்டத்தை நடத்தி காட்டினார். துரதிர்ஷ்டவசமாக வெள்ளைக்காரர்கள் அந்த அகிம்சை வழி போராட்டத்திற்கு ஒரு மரியாதை அளித்தார்கள், மதிப்பளித்தார்கள். இதன் காரணத்தால் தான் காந்திஜி அவர்கள் தன்னுடைய அகிம்சை வழியில் வெற்றி பெற்றார். துரதிர்ஷ்டவசமாக இலங்கையில் தந்தை செல்வா அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட அந்த அகிம்சா வழி போராட்டம் மதிக்கப்பட்டதா, மரியாதை அளிக்கப்பட்டதா, கௌரவிக்கப்பட்டதா என்பதை பற்றி சிந்தித்து ஆக வேண்டும். எங்களுடைய தலைவர் எங்களுடைய மாமாயி சேனாதிராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று காந்தி பின்பற்றிய வழியை பின்பற்றி சத்தியாகிரக வழியில் தனிச்சிங்கள அரசகர்ம மொழி சட்டத்திற்கு எதிராக போராடுவதற்காக காலிமுகத்திடலில் எமது தலைவர்கள் அகிம்சை ரீதியாக தம்மை வருத்தி அந்த சட்டத்திற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக சென்றபோது அகிம்சை வழியில் அவர்களுடைய கௌரவமான போராட்டம் மதிக்கப்படவில்லை. குண்டர்களால் மிதிக்கப்பட்டார்கள், துவைக்கப்பட்டார்கள், காயப்படுத்தப்பட்டார்கள். அந்த வேளையில் காயக்கட்டுடன் காலிமுகத்திடலில் அமைந்திருந்த பாராளுமன்றத்திற்கு அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் வருகின்ற போது வீரத்தழும்புகளோடு நீங்கள் வருகின்றீர்களா என்று ஒரு நையாண்டித்தனமாக முன்னைய பிரதமராக இருந்த பண்டார் நாயக்கா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக காந்திய வழியில் அகிம்சை வழியில் போராடிய அந்த எமது தலைவர்களை முறையாக மதித்திருந்தால், அவர்களுக்குரிய மரியாதை அளிக்கப்பட்டிருந்தால், அவருடைய கருத்துக்களுக்கு அமைய சில தீர்வுகளை கண்டிருந்தால், இந்த நாட்டில் 30 ஆண்டுகள் ஒரு ஆயுத யுத்தம் நடந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அகிம்சை வழி ஒரு நாட்டினால் மதிக்கப்படாத போதுதான் இம்சை வழிக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. எனவே அந்த அகிம்சை வழி போராட்டத்தினைத்தான் எமது தமிழரசுக் கட்சி அன்றைய காலத்தில் 1949 கடைபிடித்து வந்தது. அந்த வழியின் மூலமாக இலங்கையில் உள்ள தேசிய இனப்பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றுதான் செயற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அந்த அகிம்சை வழியான ஒருவருக்கும் துன்பம் விளைவிக்காது, தம்மை வருத்தி மற்றவர்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கின்ற அந்த காந்திய வழிபாதைக்குரிய மரியாதை எமது நாட்டில் உரிய விதத்தில் அளிக்கப்பட்டிருந்தால், 30 வருட காலம் ஒரு வன்முறை ரீதியான யுத்தம் இந்த நாட்டில் இடம்பெற்றிருக்காது. பல இளைஞர்கள், அவர்கள் சிங்களவர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், இந்த நாட்டின் இளைஞர்கள் அழிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை அல்லது சாகடிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அரசு விட்ட தவறின் காரணமாகத்தான் அகிம்சை வழி தோற்கடிக்கப்பட்டது, ஆயுத வழிக்கான கதவுகள் திறக்கப்பட்டன என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதன் காரணமாகத்தான், அரசின் தவறு காரணமாகத்தான் இளைஞர்கள் ஆயுதங்களை ஏந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இன்று யுத்த கைதிகளாக அவர்கள் சிறைகளில் அடைக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் காந்திய வழியை பின்பற்றுகின்ற காந்தி என்கின்ற அந்த புனித மனிதருக்கு அவருடைய ஞாபகத்தை நினைவுபடுத்துகின்ற வேளையில், இந்த கோட்பாட்டினை மாத்திரம் இந்த சபையில் பேசிவிட்டு சென்றவர்களாக அல்லாமல், பொறுப்புள்ள தலைவர்கள் அகிம்சை வழியில் பின்பற்றிய காந்தியின் கோட்பாட்டுக்கு அமைய செயல்பாட்டு வடிவங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உண்ணாவிரதிகளாக இருந்து அகிம்சை வழியாக சத்தியக்கிரக போராட்டத்தில் ஈடுபடுகின்ற அரசு விட்ட தவறினால் உருவாக்கப்பட்ட அந்த கைதிகளுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கி இந்த அகிம்சை வழியில் நாங்கள் செல்லுகின்றோம் என்பதை எடுத்துக்காட்ட வேண்டும். எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுகின்ற போது ஒரு விடயத்தை சொல்லி வந்தார். உள்நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆளுமை வலிமை எங்களிடம் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டு வந்தார். ஆகவே உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குமாக இருந்தால், இப்போது எமது நாட்டில் காணப்படுகின்ற காணாமல் ஆக்கப்பட்டவர்களது விடயம், யுத்த கைதிகளின் விடயம் மற்றும் விதவைகளின் கண்ணீர் போன்ற பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த விடயங்களுக்கு இன்று காந்திய மனிதனை நாங்கள் நினைவு கூறுகின்ற நாளில் ஒரு திட சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அகிம்சை வழியில் பயணித்து அகிம்சை ரீதியாக நாங்கள் இந்த நாட்டை கொண்டு செல்ல தயார் என்று சொன்னால், நாங்கள் அந்த காந்தி காட்டிய வழியில் சென்று அதற்குரிய தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முன் நடவடிக்கைகளாக இந்த நாட்டில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை முன்மாதிரியாக தீர்ப்பதற்குரிய வழிகளை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் காந்தி அவர்களது அந்த நினைவு சுவடுகளை மிகவும் தொட்டு பேசியிருந்தார். காந்தி அவர்களது அந்த புத்தகங்களை நிறைய வாசித்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அவரது சரித்திரத்தை அழகாக இங்கு எங்கள் மத்தியில் சொல்லியிருந்தார். இது அனைத்தையும் நாங்கள் ஒரு கோட்பாட்டு ரீதியான கருத்தியலாக பார்த்தால், அதற்குரிய செயல்பாடுகள், அதற்குரிய நடைமுறை தீர்வுகள் என்பவற்றை அவர் கண்டுகொள்வதன் மூலமாக காந்திய வழியை பின்பற்றிய ஒரு தலைவராக நாங்களும் எதிர்காலத்தில் நினைத்து பேசுவதற்கு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். மொத்தத்தில் காந்தி அவர்கள் ஒழுக்கசீலனாக வாழ்ந்து, அகிம்சை வாதியாக வாழ்ந்து, அன்பு நெறியை போதித்து, தன்னை வருத்தி எளிமையின் வடிவமாக வாழ்ந்திருக்கின்றார், தூய்மையின் வடிவமாக வாழ்ந்திருக்கின்றார், வாய்மையின் வடிவமாக வாழ்ந்திருக்கின்றார், ஆளுமையின் வடிவமாக வாழ்ந்திருக்கின்றார். தன்னை வருத்தி இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக்கொண்ட அந்த மனிதனின் பாதச்சுவடுகளை இலங்கையில் உள்ள அனைவரும் பின்பற்றுவோமாக இருந்தால், நாங்கள் கடந்த காலத்தில் விட்ட தவறுகளை திருத்தி கொண்டு நியாயமான பாதையில் நீதியான ஒரு தீர்வை காண்பதற்கு வழிபிறக்கும் என்பதை கூறிக்கொள்வதோடு, எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுகின்ற போது பல்வேறுபட்ட விடயங்களை மக்களுக்கு கூறியிருந்தார். தற்போது அவர் ஆட்சிக்கு வந்து ஏறத்தாழ 3.5 வருடங்கள் ஓடி மறைந்திருக்கின்றது. இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கின்றன. இந்த 1.5 வருடங்களில் ஜனாதிபதி அவர்கள் எடுக்கப் போகின்ற தீர்க்கமான துணிவான முடிவுகள்தான் காந்திய வழியில் அவருடைய சுவடுகள் பயணிக்கின்றது என்பதை காட்டுவதற்குரிய நல்ல சாட்சியங்களாக நல்ல ஆதாரங்களாக அமைய முடியும். எனவே காந்தி அவர்கள், காந்திஜி அவர்கள், இந்திய தேசத்தை பொறுத்தமட்டில் காந்திஜி, நேதாஜி என்று சொல்லி 2 உயர்ந்த மனிதர்கள் போற்றப்படுகின்றார். ஒருவர் அகிம்சைக்கு பேர் போனவர், இன்னுமொருவர் ஆயுதத்திற்கு பேர் போனவர். ஆயுதத்திற்கு பேர் போன சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூட காந்தியை மதித்திருக்கின்றார் என்றால் காந்திஜி அவர்களது அகிம்சை ஆயுதங்களை விட வலிமையானது என்பதை உணர்ந்திருக்கின்றார். இந்த நிலையில் அந்த அண்ணல் காந்திஜி அவர்களுக்கு நாங்கள் மரியாதை அளிக்கின்றோம், மதிப்பளிக்கின்றோம். அவருடைய பாதையை நாங்கள் புனிதமாக நினைக்கின்றோம். அந்த பாதை வழியே பயணித்து நாட்டில் உள்ள பல தேசிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு இங்கிருக்கின்ற தலைவர்களுக்கு, குறிப்பாக பிரதம மந்திரி அவர்கள் இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வந்தார். காந்திஜியை பற்றி எல்லோரும் சிந்திப்பதற்கு வழிவகுத்திருக்கின்றார். அது ஒரு நல்ல உதாரணமாக அமையட்டும். எனவே அந்த சிந்தனையோடு பல தீர்வுகளுக்கான கதவுகளும் திறக்க வேண்டும் என்று கூறி எனது இந்த காந்திஜி பற்றிய அந்த நினைவு அலைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.